بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வினுடைய அருளே, இஸ்லாமிய சகோதரர்களே, வார வாரம் நடைபெறக்கூடிய எங்கள் இந்த மார்க்க விளக்க வகுப்பில் நாங்கள் ரமதான் நோன்பு மற்றும் ஏனைய நோன்புகள் தொடர்பான சட்டங்களை பார்த்து வருகின்றோம். இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை மிக முக்கியமாக பொதுவாக ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் நோன்பை முறிக்கக்கூடிய 5 முக்கியமான காரணங்களையும், பெண்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நாங்கள் எந்தெந்த காரியங்கள் நோன்பை முறிக்காதவைகள், சமுதாயத்தில் நோன்பை முறிக்கும் நினைச்சிப்பாங்க, நோன்பு முறியும்னு நினைச்சு அதெல்லாம் தவிர்ந்துப்பாங்க, ஆனால் வந்து நோன்பு முறிக்காததாய்க்கும் இது நாங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும், கட்டாயமாக அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களை, அந்த வகையில் வந்து சில முக்கியமான அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இங்கே பட்டியலிட்டாங்க. இதெல்லாம் நோன்பு முறிக்காதவைகள் என்ற அந்த விஷயத்தை, அப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கின்றேன். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இதில் மிக முக்கியமான முதலாவது விஷயமாக இங்கே பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு மனிதன் நோன்பை பிடித்து கொண்டு நோன்போடு இருக்கும் பொழுது குளித்தல், நீந்துதல், வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக உடலில் தண்ணீரை நனைத்தல், இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் என்ன செய்யாது, அது நோன்பை முறிக்காது. எந்த அளவுக்குனா வாயை கொப்பளிக்கிறது கூட, வாய்க்குள்ள தண்ணீர் எடுத்து கொப்பளிக்க உதவி செய்ய வேண்டி வருது நமக்கு. உதவிச்சேர்னால் வாய்க்கு தண்ணி செலுத்துறோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து என்ன செய்யாது, நோன்பு முறியாது, அது வந்து நோன்பை முறிக்காது. சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம என்ன குளிக்கக்கூடாது, தண்ணி போயிடும், உள்ள என்ன இந்த வாய்க்குள்ள தண்ணி போயிடும், அல்லது நீந்தக்கூடாது, இப்படி என்ன செய்கிறாங்க. அதாவது ஒரு வகையான நோன்புன்னு சொன்னால் ஒரு வகையான ஒரு அதாவது இந்த உலகத்தை வெறுத்த மாதிரியான ஒரு நிலைமை, குளிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, பள்ளி வளர்க்கக்கூடாது, இந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ அது சொல்கிறப்ப நாங்கள் சரி ஒன்றா பார்ப்போம். சாலா அதில் மிக முக்கியமான இந்த விஷயம்தான், அதாவது உடம்புடைய சூட்டை தணித்துக் கொள்வதற்காக வேண்டியோ, அல்லது ஒரு மனிதன் இயற்கை தேவைகளுக்காக வேண்டியோ, அதாவது வந்து குளிக்கிறார் அல்லது உடம்பை வந்து கழுவுறாரு, இந்த நீந்துறாரு, இந்த மாதிரியான இந்த ஒரு காரியங்களும் வந்து நோன்பை முறிக்காது என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களை, ஒரு மனிதன் வந்து என்ன, அதிகாலை வந்து விட்டது என்று உறுதியாக தெரியாமல், அதிகாலை வந்து விட்டது, ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டது என்பதை தெரியாமல், இப்போ இன்று நாங்கள் இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்தவரையில் எங்கள்கிட்ட எல்லாருக்கும் என்ன செய்து கை கடிகார வசதிகள் இழிக்குது, நேரத்தை பார்ப்பதற்கான வசதிகள் எல்லார்ட்டையுமே இழிக்குது. ஆனால் நேரத்தை பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு எங்களுடைய நேரம், வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரம் வேலை செய்யலை, ஏதோ நேரம் தெரியலை, பேங்கும் கேட்கல, எல்லாம் என்ன கரண்ட் போயிடுச்சு ஊரில், பள்ளிகளில் சொல்கிற பாங்கும் கேட்கல, நம்மளுக்கு இதுவும் இல்லை, டைமும் இல்லைன்னு சொல்லி, அப்போ அந்த அதிகாலை உறுதி வந்து விட்டது என்பதை தெரியாமல் என்ன செய்யாது, உண்றாரு, குடிக்கிறாரு, அல்லது உடல் உறவு கொள்கிறாரு, இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கூட என்ன செய்யாது, இது வந்து அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட, அவர் தெரியாமல் நடந்தது. அப்போ இந்த மாதிரியான காரியம் வந்து என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது என்பதை நம்ம என்ன செய்யணும், நோன்பை முறிக்கின்ற காரியத்தில் வந்து பார்க்கும்போது கூட நாங்கள் இதை சொன்னோம். என்ன இந்த மாதிரியான நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் கூட அது அவனுடைய ஒரு மனிதனுடைய அறிவை தாண்டி அவனுக்கு தெரியாத நிலைமையில் அல்லது மறதியில் அது நடக்கும் சொன்னால் அங்கே வந்து குற்றமில்லை என்பதை வந்து நாங்கள் செய்தோம், ஆரம்பத்திலே பார்த்தோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வினுடைய அருளை, இஸ்லாமிய சகோதரர்களை, மூன்றாவது விஷயமாக வந்து மிக முக்கியமான சொன்னால் பல் துளக்குதல். இந்த பல் துளக்குதல் என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வந்து நிறைய மக்கள் நினைக்கிறான்னு சொன்னால் பல் துளக்கக்கூடாது, அதிலும் குறிப்பாக டூத்பேஸ்ட் போன்றவைகள் எல்லாம் பாவிக்கக்கூடாது அப்படி நினைக்கிறார்கள். இப்படி எந்த ஒரு தடையும் வந்ததாக இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பல் துளக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஒரு இபாதத்தாக எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் உதுவோடு சேர்த்து அதனை கடமையாக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனாலும் யோசிக்கிறார்கள், இதை நான் கடமையாக்கி விட்டால் எனது உம்மத்துக்கு அது கஷ்டமாகி விடுமோ என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், இதை கடமையாக்கல, அப்படி கஷ்டமாகாது என்றிருந்தால் ஒவ்வொரு உதுச்சேர் நேரமும் நான் செஞ்சுப்பேன், உங்களுக்கு வந்து இந்த பல் துளக்குவதில் கடமையாக்கி இருப்பேன் என்று சொல்லி சிலதாலும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வற்புறுத்தப்பட்ட, வலியுறுத்தப்பட்ட ஒரு சிறந்த சுண்ணாவாக இருக்கக்கூடிய இந்த பல் துளக்குதல் என்பதை வந்து நோன்போடு இருக்கும் போது பல் துளக்கக்கூடாது, நோன்பு பிடிச்சிருக்கும் போது பல் துளக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, மக்கள் வந்து எழுதப்பட சட்டமாக என்ன செய்யறாங்க, வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான சட்டங்களில் வந்து எந்த ஒரு உண்மைத்தன்மையும் கிடையாது. இதுவெல்லாம் என்ன, மக்களால் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்டவைகள் தான் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ள வேண்டும். பகல் நேரத்தில் வந்து எந்த நேரத்தில் இருந்தாலும் கூட என்ன செய்யலாம், நாங்கள் வந்து பல் துலக்குவதன் ஊடாக எங்களுக்கு என்ன செய்யாது, நோன்புக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதை வந்து விளங்கிக்கொள்ளணும். மாற்றமாக இது வந்து என்ன, இது வந்து இஸ்லாத்தில் வந்து வலியுறுத்தப்பட்ட ஆர்வப்படுத்தப்பட்ட ஒரு சுண்ணா என்பதை நாங்கள் விளங்கி என்ன செய்யணும், நாங்கள் இதை செய்ய வேண்டும். சிலர் வந்து தான் நோன்பாளி என்பதை காட்டுவதற்காக, தான் நோன்பாளி என்பது அதாவது பார்த்தால் அவர்கள் குளிக்க மாட்டார், பல்லு துலக்க மாட்டாரு, அந்த மாதிரி நிலைமையில் இருப்பாங்க. இப்படியான ஒரு நிலைமையில் ஒரு சோர்ந்து போய் ஒரு என்ன ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வந்து இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக இபாதத்துக்கள் என்று வரும்பொழுது வந்து அதுல வந்து அந்த இபாதத்தை மற்ற மக்களுக்கு காட்டக்கூடிய அமைப்பு நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதுவும் வந்து என்ன செய்யும், நாங்கள் வந்து அந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை படிக்கும் பொழுது நாங்கள் பார்த்தோம், அதாவது இணை வைத்தனுடைய சிறிய இணை வைத்தல், ரியா மற்றவர்கள் எங்களை பார்க்கிறார்கள் என்பதற்காக இபாதம் செய்யறது, மற்றவர்களை காட்டுவதற்காக இபாதம் செய்யறது, முகஸ்துதி என்ற சப்ஜெக்ட்ல அதெல்லாம் வந்துடும். எனவே வந்து நோன்பாளி என்று சொன்னால் அவனுக்கு அவனோட ரப்பு கடப்பட்டது, அதே வந்து மக்கள் பார்க்கக்கூடிய அமைப்பில் வந்து அதை என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒரு அதாவது வந்து அந்த நாங்கள் இபாதத்து செய்கிறோம் என்ற இது வந்து என்னன்னா சூஃபிகளுடைய சிந்தனைகளிலிருந்து வரும் இதெல்லாம். அதாவது வந்து சூஃபிகள் அல்லது இந்த உலகத்தையே வெறுத்து உலக ஒன்றுமே தேவையில்லை, நம்ம எல்லாம் இபாதத்துக்காக வேண்டி இருக்கின்றோம் என்று சொல்லி துறவரம் என்ற இந்த மாதிரியான ஒரு அம்சத்தோட வந்து என்ன செய்கிறார்கள், இந்த மாதிரி இந்த நோன்பு போன்ற இபாதத்துக்களை வந்து இணைக்க முற்படுகிறார்கள். நோன்போன்ற இபாதத்துக்களை வந்து அந்த மாதிரியான கோணத்தில் பார்க்கிறார்கள். எனவே இது வந்து ஒரு பிழையான ஒரு நடைமுறையாகும். இஸ்லாம் எங்களுக்கு அந்த இபாதத்தை எப்படி செய்ய சொல்லியிருக்கின்றதோ அதனோட நாம் சொல்லிக்கொள்ளணுமே அல்லாமல் அதுக்கு மேலதிகமாக வந்து இல்லாத பொருளாதாரம் நம்ம என்ன செய்ய முடியாது, அது தவிர்க்கப்பட வேண்டும், இது தவிர்க்கப்பட வேண்டும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செஞ்சால் நோவ முடியும், இதை செஞ்சால் நோவ முடியும் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு நாளும் வந்து நம்மளுடைய கற்பனையின் அடிப்படையில் வந்து எதையுமே வந்து தீர்மானிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி இதனை காட்டியிருந்தார்கள் என்பதை மிக கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள அன்புக்குரிய சகோதரர்களே, நான்காவதாக இந்த நோன்பை முறிக்காதவைகள் ஒன்றுதான் என்று சொன்னால் வாய் வழியாக உட்கொள்ளாத வகையில் வந்து என்ன செய்யறது, வைத்தியம் செய்தல். அதாவது வாய் வழியாக போகாம வேற வழியாக என்ன செய்யறது, நரம்பு வழியாகவோ இந்த மாதிரி வைத்தியம் செய்யறது. இந்த வைத்தியம் பண்ணும் பொழுது வந்து அது வந்து என்ன செய்யணும், உணவாக அமையாத வகையில் அதிக்கணும். உணவாக இருக்கும் உதாரணத்துக்கு சேலாயின் போன்றவைகள் அல்லது குளுக்கோஸ்கள் இது போன்றவைகள் வந்து இது போன்றவைகள் இருக்கும் சொன்னால் அது உடம்புக்கு தெம்பை ஏற்படுத்தும். உடம்புக்கு தெம்பை ஏற்படுத்தினா அங்கே வந்து நோம்பு முறியும், அது வந்து வாயால் இல்லாட்டி கூட நோம்பு முறியும். வாயால் போகாம நரம்பு வழியாகவோ அல்லது வேற வழியாகவோ ஏதாவது அடிப்படையில் வந்து போகும்னு சொன்னால், மூக்கு வழியாகவோ போகும்னு சொன்னால் நோன்பு முறியும். ஆனால் அது அல்லாமல் மருந்தாக இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு அதாவது ஊசி போட்டுக்கொள்வது அல்லது கண்ணுக்கு மூக்குக்கு வந்து சொட்டு மருந்துகளை ஏற்றிக்கொள்வது இது போன்றவைகள் வந்து என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. அது சில நேரம் கண்ணுக்கு மூக்குக்கெல்லாம் சொட்டு மருந்துகள் போடுற நேரம் வந்து அதனுடைய அந்த தன்மை வந்து தொண்டைக்குழியில விளங்கும், நம்மளுக்கு கசக்கிற மாதிரியெல்லாம் ஆகும். அப்படி தொண்டைக்குழியில விளங்கினாலும் கூட என்ன செய்யாது, அது வந்து நோன்பை முறிக்காது என்று சொன்னால் அது வந்து எல்லாருமே எடுத்து போட்டுக்க போறதில்லை, அது தேவை யாருக்கு அவங்க மட்டும் தான் போட்டுக்க போறாங்க, அது அவங்க நிர்பந்தத்தின் பேர் தான் போடுறாங்க. எனவே அப்படி போடுகள் சில சீனி நோயாளர்கள் இருப்பார்கள், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரியான அவர்களுடைய அந்த மருந்துக்காகவே எடுத்துக்கொள்ளாமே அல்லாமல் குளுக்கோஸோ அல்லது வந்து சேலாயின் போன்றவைகளோ வந்து உடம்புக்கு தெம்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னால் அங்கே என்ன செய்யணும், அவருடைய நோன்பு வந்து முறியும் என்பதை வந்து விளங்கிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் வந்து ஆஸ்துமா போன்ற இந்த நோய்கள் இருப்பவர்கள் வந்து ஸ்ப்ரே போன்றவற்றை பயன்படுத்துறது, ஆஸ்துமா இருக்கிறவங்க ஸ்ப்ரேயை பயன்படுத்துறது, இதெல்லாம் என்ன செய்ய போகிறது இல்லை, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியை கொடுக்க போகிறது இல்லை. அதெல்லாம் என்னென்னு சொன்னால் அவங்களுடைய நோய்க்கு மறந்துதான், அது அவருடைய நோய்க்கு மறந்தாக இருப்பதன் காரணத்தினால இதெல்லாம் என்ன செய்யாது, அவருக்கு வந்து அவர் சுவாசிக்கிறார் அந்த புகார் என்று சொல்லக்கூடிய அந்த என்ன அந்த சுவாசிப்பாங்க அந்த ஸ்ப்ரே மாதிரி சுவாசிப்பாங்க ஆஸ்துமா நோய் உள்ளவங்க, இந்த மாதிரியானவைகள் கூட என்ன செய்யாது தாராளமாக பயன்படுத்தலாம் என்பதனை வந்து நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வாய் வழியாக உட்கொள்ளாத வைத்திய முறைகள் கூடும் என்றதில் உள்ளதுதான், அதாவது வந்து வாய் வழியாகவே சிலர் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், உணவை ருசி பார்க்க வேண்டி வரும். இது வந்து நோன்பு காலத்தில் பெண்களுக்கு வந்து மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும், என்றால் நோன்போடு தான் அவங்க செய்வாங்க, நோன்பு திறந்தது இப்போ தான் நம்ம சாப்பிடுவோம், அப்போ அதனுடைய உப்பு வரப்பு இதுகளை பார்க்க வேண்டி வரும். இந்த மாதிரி ருசி பார்த்தால் கூட என்ன செய்யணும், அவங்க வந்து சாதாரண நாக்களை வச்சு அதை பார்த்துட்டு என்ன செய்யணும், துப்பி விட வேண்டும், அதை அப்படியே என்ன செய்யக்கூடாது, அந்த சான்ஸோட சான்ஸாக என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் அப்படி எடுத்து குடிச்சிடக்கூடாது, அப்படி எடுத்து அறிஞ்சிடக்கூடாது, அதை வந்து சாதாரணமாக நாக்களை வச்சு அதனுடைய அந்த ருசியை பார்த்து விட்டு அப்படியே துப்பிட வேண்டும். வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்பதை வந்து நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் வாய் கொப்பளிப்பது, நாசுக்குள்ள தண்ணீர் செலுத்துவது இது போன்றவற்றிலும் வந்து என்ன செய்யலை, குற்றம் கிடையாது. இதை நாங்கள் என்ன செய்யறோம், குளிக்கிறது நீந்தல இந்த விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம், வாய் கொப்பளிக்கிறது நாசுக்குள்ள தண்ணீர் செலுத்து, ஏன்னா இதெல்லாம் கூடாதுன்னு வச்சுட்டா நோம்பில் வந்து உதவே செய்ய முடியாது ஆயிரும். நோம்புல நோம்போடு உதவி செய்ய முடியாது ஜாகிர். எனவே அப்படி இஸ்லாம் சொல்லலை. நீங்கள் வந்து உதவி செய்யணும், உதவி செய்கிறது வந்து தொழுகைக்கு உதவி செய்யணும், உது ஃபஜருக்கு செஞ்சு உதவோட உங்களுக்கு அப்படியே மாறி வரானு இருக்க முடியாது. மனிதனுக்கு இயற்கை தேவைகள் இருக்குது. அப்போ என்ன வந்து இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யாது, நோம்புல வந்து குற்றம் கிடையாது என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் வந்து அதே நேரம் வந்து தண்ணீர் வயிற்றுக்குள்ளே சென்று விடாத அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், பக்குவமாக இருக்கணும். உதுவு எடுக்கிறேன்னு சொல்லி வாய்க்குள்ள தண்ணியை போட்டு அப்படியே என்ன செய்யல, அது போட்ட அளவு விட குறைய துப்பிட கிடாது வெளியே துப்பும்போது, அப்போ கொஞ்சம் பயித்திரும் உள்ள அந்த மாதிரி உள்ளே போகிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. ஆனால் வந்து தாராளமாக வாய்க்கு பழிக்கலாம், நாசுக்குள் தண்ணி சேர்த்தலாம். ஆனால் இதில் வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது உணவுகள் ருசி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, உணவுகளுடைய ருசி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வாய்க்கு பழிப்பதாக இருந்தாலும் சரி, நாசுக்கு தண்ணி சேர்த்துவதாலும் சரி, தொண்டைக்குள்ள வயிற்றுக்குள்ளே போகாத அளவுக்கு என்ன செய்யணும் நாங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், அதாவது வந்து இந்த நோன்போடு இருக்கும் பொழுது வந்து சில சட்டங்களை வந்து சில சட்டங்களோடு, அதாவது சில மார்க்க சட்டங்களை, இப்போ நோன்புன்னு சொன்னால் நோன்புல எது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரியாமல் ஹஜ்ஜில் தடை செய்யப்பட்டது, இஹ்ராத்தோட தடை செய்யப்பட்டது, அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, மிக்ஸ் பண்ணிடுறாங்க மக்கள். இதை நாங்கள் பார்க்குறோம். அதில் அப்படி மிக்ஸ் பண்ணப்பட்ட ஒன்று தான் என்ன சொன்னால், அது வாசனை திரவியங்கள் பூசப்படாது நோன்புல. நோன்புக்கும் வாசனை திரவியங்கள் என்ன சம்பந்தம் இருக்குது, வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது. ஏன்னா எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், ஒரு வகையான ஒரு, அதாவது இந்த சூஃபித்துவ சிந்தனை தான் பார்க்குறாங்க நோம்பை வந்து. எப்படி, அதாவது ஒரு உலகப்பற்றற்ற ஒரு நிலைமை, ஒரு ஒரு உலகத்தையே வெறுத்த மாதிரி ஒரு இந்த இபாதத்துன்றது வந்து இப்படித்தான் இந்த இபாதத்தை செய்யணும், அதாவது உலகத்தையே அப்படி மறந்து குளிக்கப்படாது, பல்லு தொலை விளக்கக்கூடாது, வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது, இப்படி தான் என்ன செய்கிறாங்க. இதை வந்து மக்களுக்கு விளங்கப்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் மார்க்க விஷயத்தில் வந்து. நாங்கள் வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதனை எங்களுக்கு அனுமதித்தார்களோ அதனை வந்து செய்வதில் எந்த குற்றமும் கிடையாது. எதனை தடை செய்தார்களோ அது என்ன என்று நாங்கள் அறிந்து கொண்டு அதனை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே வாசனை திரவியங்கள் பூசுவது என்ற இந்த விஷயத்தை பொறுத்தால் நோன்பாடு இருக்கும்போது எந்த ஒரு தடையும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு தடையும் வந்ததாக மார்க்கத்தில் நாங்கள் காணவில்லை என்பதனை வந்து மிக தெளிவாக விளக்கணும். அதுக்கு மாற்றமாக வந்து மார்க்கத்தில் என்ன செய்து, வாசனை திரவியங்கள் பூசுவதற்கு இஸ்லாம் என்ன செய்து, பல்லு துலக்குவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்திக்கிற மாதிரி, பல்லு துலக்குவதை ஆர்வம் மூட்டிக்கிற மாதிரி வாசனை திரவியம் பூசுவது ஆர்வம் மூட்டு. எப்ப நம்ம பள்ளிக்கு போகும்போது, குறிப்பாக ஜும்மா தினத்தில், இப்ப நம்ம ரமதான்ல இருக்கிறோம் சொன்னா ரமதான்ல எத்தனை ஜும்மா, கிட்டத்தட்ட 4 ஜும்மா வரும். இந்த ஜும்மா தினத்திலலாம் இஸ்லாம் என்ன செய்து, வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளுங்க, என்ன பூசுங்க, இதெல்லாம் வந்து இஸ்லாம் என்ன செய்து எங்களுக்கு வந்து ஆர்வப்படுத்துது. எனவே இதை வந்து நோம்போட தான் நம்ம ஜும்மா போகிறோம், ஜும்மா நைட்டில் நடத்துவாங்க, பகலில் நடத்துவாங்க. அப்போ ஜும்மாவுக்கு போகிற நேரம்னா கரெக்டாக நாங்கள் என்ன செய்யணும், வாசனை திரவியம் பூசிட்டு தான் போகணும். இதெல்லாம் இஸ்லாம் ஆர்வப்படுத்திருக்கின்றது. எனவே இதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது, நோன்பு முடியாது என்பதனை வந்து நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். அன்பு ஐந்தாவது அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹின் நாடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களை, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணும் பிரசவத்திட்டு ஏற்பட்ட பெண்ணும் வந்து இரவிலேயே இரத்தம் நின்றுவிட்டால் அதிகாலை வரை என்ன செய்யலாம், குளிப்பை பிற்படுத்திக் கொள்வதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அதாவது வந்து அவளால் என்ன செய்ய முடியாது, நைட்டில் குளிக்க முடியாது, அல்லது கொஞ்சம் நேட்டாகியே குளிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து குளிப்பை பிற்படுத்தல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து நோன்பு பிடிக்கிறதுக்கு வந்து கட்டாயமாக சுத்தமாக இருக்கணும்ன்றது இல்லை. அதாவது வந்து இது மிக முக்கியமான விஷயம். அதாவது இது இவங்க மட்டுமல்ல, மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள் மாத்திரமல்ல, மாதவிடாய் பிரசவத்திட்டு ஏற்பட்டு சுத்தமான பெண்கள் மாத்திரமல்ல, ரமதானுடைய இரவில் வந்து குளிப்பு கடமையான ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய இந்த குளிப்பை வந்து இவங்க ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் மனுஷனா பிற்படுத்தலாம். இவங்க சஹருக்கு முன்னாலேயே குளித்து சுத்தமாக தான் சாப்பிடணும்னு இல்லை. அதாவது நோன்பு பிடிக்கிறதுக்கு சுத்தம் ஒரு நிபந்தனை இஸ்லாம் சொல்லல. தொழுகைக்கு சுத்தம் ஒரு நிபந்தனை சொன்ன மாதிரி, பெருந்தொடக்க சிறுதொடக்கில் நீங்க இருக்கணும் சொன்ன மாதிரி, நோன்பு பிடிப்பதற்கு நீங்க வந்து கட்டாயம் நீங்க இருக்கணும்னு சொல்லல. ஒரு மனுஷனால முடியும்னு சொன்னா குளிச்சுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரால் அவர் விரும்புகிறாரு கொஞ்சம் லேட்டாக குளிப்போம்னு சொல்லி விரும்புறாரு சொன்னா தாராளமாக என்ன செய்யலாம், பிற்படுத்தலாம், அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபஜ்ர தொழுகைக்கு அவர் குளிச்சாலும், ஃபஜ்ர தொழுகை அப்படியே குளிக்க அப்படியே தொழலாமா, தொழ முடியாது. அப்ப இது இந்த விஷயத்தை வந்து என்ன செய்யணும், மிக தெளிவாக விளங்கிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையாகி இருந்த நேரத்தில் வந்து அவங்க குளிப்பு கடமையோடு என்ன செய்யலாம், தாராளமாக சஹர் செய்யலாம். உதாரணத்துக்கு வந்து ஒருவர் வந்து மஹரு ஃபஜ்ருக்கு வாங்கி சொல்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எழும்புறார், குளிப்பு கடமையான நிலைமை இருக்கிறார். இப்போ குளிச்சு சுத்தமாகி வந்து இவர் ஃபஜ்ர தஹஜ்ஜு இந்த சஹர் செய்யறது என்று சொன்னால் அவரால் டைம் கிடைக்காது. குளிச்சுட்டு வரதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் நோமலாக போயிடும். அப்போ அவரால் சஹர் செய்யலாம் ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இப்படி இந்த மாதிரி சட்டங்களை இல்லாத சட்டங்கள் எல்லாம் நாங்கள் மார்க்கத்தின் பேரை உருவாக்கி வச்சால் இதுதான் நடக்கும். எனவே அவர் பட்ட எண்ணம் பிடிக்க வேண்டிய ஒரு நில நிர்பந்தம் ஏற்படும். எனவே இப்படி இஸ்லாம் சொல்லலை. அவர் 10-15 நிமிஷம் தான், இதை அவர் தாராளமாக அவர் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அவருக்கு பாங்கு சொல்லி ஒரு 20-25 நிமிஷத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க, தொழுவிப்பாங்க. பேங்க் சொல்லியும் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு பிறகுதான் தொழுவிப்பாங்க. ஃபஜ்ர் தொழுகை, ஃபஜ்ர் தொழுகைக்கு அவர் வந்து சுத்தமாக கொண்டால் போதுமானது, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சுத்தமாக கொண்டால் போதுமானது என்பதை வந்து மிக தெளிவாக நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே குளிப்பு கடமை என்பது நோன்பை முறிக்காது, நோன்பை வந்து நோன்பை பிடிப்பதற்கு ஒரு தடை கிடையாது என்பதை வந்து மிக தெளிவாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விளங்கிக் கொள்ள கடைபிடிக்கும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான இந்த 5 மிக முக்கியமான விஷயங்கள் வந்து நோன்பை முறிக்காதவைகள் என்பதை வந்து மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக்கொள்வோம். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தான், அதாவது நாங்கள் இரத்தம் குத்தி எடுப்பது என்ற அந்த விஷயத்தை பொறுத்தவரை அதில் நாங்கள் சொன்னோம், அதாவது ஹிஜாமா செய்யறது நோன்போட என்ன செய்யலாம், அது வந்து நோன்பை முறிக்கும் ஹிஜாமா செய்யறது, அல்லது ரத்தம் வந்து என்ன இந்த இரத்த தானம் செய்யறது, அதிகமான ரத்தங்கள் தானம் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன செய்ய நோன்பை முறிக்கும் என்பதை பார்த்தோம். ஆனால் ரத்தம் குத்தி எடுக்கிறது என்பதை பொறுத்தவரை என்ன செய்யாது, அது வந்து குத்தி எடுக்கிறாங்க, எதுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க, கொஞ்சம் ரத்தம் எடுக்கிறாங்க, இது வந்து நோன்பை முறிக்காது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து என்ன செய்யறாங்க மக்கள், இதை விளங்கிக்கிறாங்க, ரத்தம் கொஞ்சம் எடுத்தாலும் கூட ஒரு டெஸ்ட்டுக்கு எடுத்தாலும் கூட நோன்பு முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நோன்பு திறந்தது போல தான் ரத்தம் எடுக்க போவாங்க. அதிலும் குறிப்பாக இந்த சர்க்கரை வியாதி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பெரிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும், நிறைய மக்கள் இன்றைக்கு நோயாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த இந்த இவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுன்றதுல ஒரு பிரச்சனையே கிடையாது இவங்களுக்கு, பெரிய அளவு ரத்தம் எடுத்தால் தான் நோம்பு முடியும், சாதாரண டெஸ்ட்டுக்காக வேண்டியலாம் ரத்தம் எடுத்தால் அந்த நோன்பு முடியாது என்பதை வந்து நாங்கள் விளக்கணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் போது அன்புக்குரிய சகோதரர்களை ஒரு ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையாக நான் சொல்கின்றேன், இந்த மாதிரியான விஷயங்களின் போது எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சாங்க, எங்களுடைய அம்மா அப்பா இப்படி சொல்லி தந்தாங்க, நாங்கள் இப்படித்தான் செஞ்சு வரோம் அப்படின்ற இந்த வளமையோடு அதை தொடர்புபடுத்தி அப்படியே செய்து கொண்டு போகாமல் அதை தகுந்த மார்க்க அறிஞர்களை அணுகி என்ன செய்யுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பெயரால் இன்றைக்கு என்ன செய்யலாம், மிக தாராளமாக அல்லாஹ் தஆலா இன்றைக்கு எங்களுக்கு நிறைய நவீன தொழில்நுட்ப வசதியெல்லாம் தந்து வைத்திருக்கான். எனவே இந்த வசதிகளின் ஊடாக தாராளமாக நாங்கள் செய்யலாம். அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா அடிப்படையில் சஹீஹான மார்க்க சஹீஹான அடிப்படையில் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய உலமாக்களை அணுகி நாங்கள் என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். இது வந்து நோன்பை முறிக்குமா, இது நோன்புல மட்டுமில்லை எந்த ஒரு மார்க்க சந்தேகமாக இருந்தாலும் கூட நாங்களா முடிவெடுத்தாம நாங்கள் சார்ந்தவர்கள் யாரோ ஒருத்தர் சொல்றாரு, அவர் என்ன செய்யலாம், அவர் வந்து ஆதாரத்தோடு சொல்றாரு சொன்னா யாரு சொன்னாலும் பரவாயில்ல, சும்மா வீட்டில் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அல்லது பக்கத்தில் விட்டான்னு சொன்னா நம்ம நண்பன் சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, தீர்மானம் எடுக்க முடியாது. ஆதாரபூர்வமாக மார்க்க ரீதியாக அதற்கு என்ன அதற்குரிய தீர்மானம் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.